نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிக்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹனுடைய பேரருளால் இன்றைய இந்த மாதாந்திர நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று விளங்கும் ஒரு உயிரை நோக்கில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பாக சூரா யாசின் தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆனுடைய 36வது அத்தியாயமாக 83 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் நமது வாழ்வோடு ஒரு மிக நெருக்கமான ஒரு அத்தியாயம் என்று இந்த அத்தியாயத்தை நாம் குறிப்பிடலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நமது சில தாய்மார்கள் சொல்வார்கள், எனது பிள்ளை சூரா யாசினை ஓத தெரிகின்ற அளவுக்கு குர்ஆனை ஓதினால் போதுமானது. அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நான் மரணித்ததன் பிறகு என் பிள்ளை இந்த அத்தியாயத்தை எனக்காக ஓதும்போது அது எனக்கு கபருடைய வாழ்க்கைக்கு ஈடேற்றத்தை, மறுமை வாழ்க்கைக்கு ஈடேற்றத்தை பெற்று தரும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் இப்படி நாம் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள், சூரா யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை அறிஞர்கள் அந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்து சொல்கின்ற சில முடிவுகளை நாம் இதில் முதலாவதாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி திருமீதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் கல்பன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு உள்ளம் இருக்கிறது, வகல்புல் குர்ஆனி யாசின், குர்ஆனுடைய உள்ளம் யாசீனாகும். எவர் இந்த அத்தியாயத்தை ஓதுகின்றாரோ, அல்லாஹு தஆலா அவருக்கு எப்படி நன்மைகளை எழுதுகிறான் என்று சொன்னால், குர்ஆனை 10 தடவை ஓதிய நன்மை அவருக்கு எழுதப்படும் என்ற இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது அறிவிப்பாளர் தொடரிலே உள்ள பலவீனத்தின் காரணத்தால் ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் இதை ஒரு பலவீனமான ஒரு செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள். இட்டுக்கட்டப்பட்டதாக கூட அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே இந்த செய்தி என்பது மக்களுக்கு மத்தியில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி. அதாவது குர்ஆனுடைய உள்ளம், சூரா யாசின் என்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்றுதான் மற்றொரு செய்தியை நாம் பார்ப்போம். இது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்ன அல்லாஹ தபாரக வ தஆலா கரா தாஹா வ யாசீன் கபல அன் யக்லுக அஸ்ஸமாவாத்தி வல் அர்தி பி அல்ஃபி ஆம். அதாவது வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா சூரா தாஹா, சூரா யாசின் இந்த இரு அத்தியாயங்களையும் அல்லாஹ் இதை ஓதினான். அல்லாஹ் இந்த இரு அத்தியாயங்களையும் ஓதினான். இதை வானவர்கள் செவியுற்றார்கள். அந்த நேரத்தில் அந்த வானவர்கள் சொன்ன வார்த்தைகள், இந்த அத்தியாயங்கள் எந்த உம்மத்துக்கு அருளப்பெறுகிறதோ அந்த உம்மத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அதேபோன்று இந்த அத்தியாயங்களை எந்த உள்ளங்கள் மரணமிடுகிறதோ அந்த உள்ளங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், எந்த நாவுகள் இந்த அத்தியாயத்தை ஓதுகின்றனவோ அந்த நாவுகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். இது தாரம் என்ற கிரந்தத்திலே 3280 செய்தியாக பதிவாகிறது. இந்த செய்தியும் அதாவது ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக, நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இன்னும் ஹதீஸ்களை பல அறிஞர்கள் இது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். அதேபோன்று நமக்கு மத்தியிலே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்திதான், இக்ரா யாசின் அலா மௌதாக்கும், மரணித்தவர்களுக்கு நீங்கள் சூரா யாசினை ஓதுங்கள் என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது அபுதாவுத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. மாக்கல் இப்னு எஸ்ஆர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி. இந்த செய்தியும் பலவீனமானதாகும். ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் இது தொடர்பாக வரக்கூடிய எந்த ஹதீஸும் ஆதாரப்பூர்வமானவைகள் அல்ல என்று தனது அஹ்காமுல் ஜனாயிஸ் என்ற அந்த நூலிலும் குறிப்பிடுகிறார்கள். எனவே நர்மையான சகோதரர்களே, இப்படியாக சூரா யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களை பொறுத்தவரையில் அதில் ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தி, யார் மன்னரைகள், அந்த மன்னரை வாசிகள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்பராவுக்குள் நுழைந்து சூரா யாசினை ஓதுகிறாரோ அவர்களுடைய அந்த கபருடைய வேதனை, அன்றைய நாளுடைய வேதனை அவர்களுக்கு இலைசாக்கப்படும். இன்னும் அவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் வழங்கப்படும், பதியப்படும் என்ற இந்த செய்தியும் ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக தான் இந்த செய்தியும். ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அதேபோன்று இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமுல்லா அவர்கள் தனது மௌதுஆத் என்ற அந்த நூலிலும் இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள், யாசினுடைய சிறப்பு தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் அதிலே பதிவு செய்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்டவைகள் என்ற அந்த நூலில் தான் இந்த செய்திகளை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதில் வரக்கூடிய சில செய்திகள், யார் சூரா யாசினை இரவிலே ஓதுவாரோ அவருக்கு வந்து காலை வரை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பு இருக்கிறது. அதேபோன்று எவர் ஒருவர் ஒவ்வொரு இரவிலும் சூரா யாசினை ஓதி வருவாரோ அவர் ஒரு ஷஹீதாகத்தான் அவர் மரணிப்பார் என்ற செய்தி. இந்த செய்திகளையெல்லாம் அவர்கள் தனது மௌதுஆத் என்ற அந்த கிரந்தத்தில் தான் பதிவு செய்கிறார்கள். அன்பிற்குரிய நருமையான சகோதரர்களே, இதில் நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அதாவது சூரா யாசினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இடம்பெற்ற ஹதீஸ்களை பொறுத்த வரையில் அவைகள் ஆதாரப்பூர்வமானவைகள் அல்ல. அவைகள் அனைத்தும் பலவீனமானவைகள் அல்லது நிராகரிக்கப்பட வேண்டியவைகள், இட்டுக்கட்டப்பட்டவைகள். இப்படித்தான் அந்த செய்திகள் இருக்கின்றன. இந்த அடிப்படையை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். சூரா யாசினை பொறுத்தவரையில் அது அல் குர்ஆனில் உள்ள ஒரு அத்தியாயம். அல் குர்ஆனுடைய ஒரு எழுத்தை நாம் ஓதும் போது அதற்கு 10 நன்மைகள் உண்டு. அதேபோன்று அல் குர்ஆனை ஓதுவதற்கு என்ன சிறப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து சிறப்புகளும் இந்த அத்தியாயத்துக்கும் பொருந்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதுவதற்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் சொன்னார்களோ அந்த சிறப்புகள் அனைத்தும் இந்த அத்தியாயத்துக்கும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த அடிப்படையிலே, ஏனென்றால் இன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது குர்ஆனை எடுத்து பலர் ஓதுவது கிடையாது. நமது ஊர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மஸ்ஜிதுகள்ல குர்ஆனை எடுத்து ஓதுபவர்கள் மிக குறைவு. ஆனா யாசினை எடுத்து என்ன செய்வார்கள், ஓதுவார்கள். அது என்னது, தனியாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, அதைத்தான் எடுத்து ஓதுகிறார்கள். குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலருக்கு இது குர்ஆனுடைய ஒரு அத்தியாயமா என்ற அளவுக்கு, அது தெரியாத அளவுக்கு அது என்ன செய்யப்பட்டு விட்டது, அது தனியாக ஒரு பிரிக்கப்பட்ட ஒன்றாக மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய சில அத்தியாயங்களுக்கு சிறப்புகள் சம்பந்தமாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் உண்டு, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஆனால் சூரா யாசினை பொறுத்தவரையில், அதாவது நமது சமூகம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இருக்கிறதே, அது எந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து அந்த முக்கியத்துவங்களை கொடுக்கிறார்களோ அந்த ஹதீஸ்கள் எதுவும் ஆதாரப்பூர்வமானதில்லை. அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகளை முதலில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு, இந்த அத்தியாயம் உள்ளடக்க இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பகுதிகளை நாம் எடுத்து நோக்கின்ற போது, அதாவது மூன்று முக்கியமான அடிப்படைகளை இந்த அத்தியாயம் தாங்கி நிற்கிறது. மூன்று மிக முக்கியமான பகுதிகள். அதிலே முதலாவதாக நாம் எடுக்கின்ற போது, அதாவது ஓரிரை கொள்கை, ஏகத்துவத்தை பறைசாற்றுவதற்காக ஓரிரை கொள்கையை அல்லாஹு தஆலா அதை இந்த உலகத்தில் பறைசாற்றுவதற்காக அதில் எண்ணற்ற ஆதாரங்களை அந்த அத்தியாயத்தின் ஊடாக குறிப்பிடுகிறான். அவனுடைய பிரமாண்டமான அந்த படைப்புகள் தொடர்பான செய்திகளை அதில் குறிப்பிடுகிறான். அதேபோன்று மறுமையிலே எழுப்பப்படுதல், அதேபோன்று கூலி வழங்கப்படுதல், இது போன்ற செய்திகள் அந்த அத்தியாயத்திலே மிக பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். அதேபோன்று நபிமார்கள் பொய்ப்பிக்கப்பட்டு அந்த நபிமார்களை உண்மைப்படுத்துவதற்காக ஒரு கிராமத்திலிருந்து வந்த அந்த மனிதருடைய செய்தி அதில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இப்படியாக முக்கியமான சில தலைப்புகளை கொண்டதாக இந்த அத்தியாயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை ரப்புல் ஆலமீன் எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், யாசீன் என்று ஆரம்பிக்கிறான். நமக்கு தெரியும், அல் குர்ஆனில் பல அத்தியாயங்கள் இப்படி ஆரம்பிக்கிறது. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஹாமீம், இது போன்று. இதற்கு அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கம் என்னவென்று சொன்னால், இதனுடைய பொருளை, இது எதை தாங்கி நிற்கிறது, எந்த பொருளை இது உள்ளடக்கி இருக்கிறது என்பதை அறிந்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் அதை அறிந்தவன். இது இந்த குர்ஆனுடைய பேரற்புதத்தை உலகத்துக்கு சொல்வதற்காக, பறைசாற்றுவதற்காக ரப்புல் ஆலமீன் இப்படி இதை இறக்கி அருளினான். அதாவது அன்றைய அந்த அரபுக்களுக்கு மத்தியில், அரபு மொழி என்பது, அந்த அரபு மொழியில் அவர்கள் பாண்டித்யம் பெற்றிருந்தார்கள். அவர்களையெல்லாம் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய விதத்தில் தான் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை இறக்கி அருளினான். அந்த தொடரில் தான் இப்படியான இந்த வசனங்கள் அருளப்பெற்றன என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக நாம் அதிலே பார்க்கின்றோம், வல் குர்ஆனில் ஹக்கீம். வல் குர்ஆனில் ஹக்கீம் என்று சொல்லி, அதாவது ஞானம் நிரம்பிய குர்ஆனின் மீது சத்தியமாக என்று ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறான். அதாவது இந்த அல் குர்ஆன் என்பது ஞானங்களால் நிறைந்ததாக இந்த குர்ஆன் காணப்படுகிறது. அந்த குர்ஆனின் மீது ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கின்ற போது அது ஞானம் நிறைந்தது என்று குறிப்பிடுகிறான். எனவே அப்படி ஒரு நிறைவான ஒரு வேதமாக, ஞானங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வேதமாக அல் குர்ஆன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் நாம் அல் குர்ஆனுடைய அந்த இல்மை பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது மிகப்பெரிய சிறப்புக்குரியது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு என்று சொன்னார்கள். குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இல்மை, ஞானத்தை அது சுமந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கலாம், அதில் எந்த ஒரு பாத்திலும் அசத்தியமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து இப்படியாக ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனின் மீது சத்தியம் செய்து என்ன சொல்கிறான் என்றால், இன்னக லமினல் முர்சலீன் என்று சொல்கிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நிச்சயமாக நீர் ரசூல்மார்கள் தூதர்கள் நின்றும் உள்ள ஒருவர் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதாவது அல் குர்ஆனின் மீது சத்தியம் செய்து எந்த வேதம் அல்லாஹுடைய ரசூலுக்கு அருளப்பெற்றதோ அதன் மீது சத்தியம் செய்து சொல்கிறான், நீர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர்கள் நின்றும் உள்ள ஒருவர் என்று சொல்கிறான். எனவே இந்த வசனம் எதை நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹுடைய ரசூலை பொய்ப்பித்தார்கள், அவர்களுடைய ரிசாலத்தை பொய்ப்பித்தார்கள், இவர்கள் ஒரு உண்மையான ரசூல் என்பதை அந்த மக்கா காபிர்கள் ஏற்க மறுத்தார்கள். அப்படி பொய்ப்பிக்கின்ற போது, அப்படி அவர்கள் பொய்ப்பித்த போது ரப்புல் ஆலமீன் எப்படி வசனத்தை இறக்கினார் என்று சொன்னால், இவர் உண்மையான ஒரு தூதர், இவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்பதை ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனின் மீது சத்தியமிட்டு அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அது மாத்திரம் அல்லாமல் தொடர்ந்து சொல்கிறான், அலா சிராத்தின் முஸ்தகீம் என்று சொல்கிறான். அதாவது தூதர் மாத்திரமல்ல, நேரான வழியின் மீது, நேர் வழியின் மீது நீர் இருக்கிறீர் என்பதையும் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் அது மாத்திரமல்ல அவர் நேரான வழியின் மீது இருக்கிறார், அந்த நேர் வழியை பின்பற்றக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றார்கள். குர்ஆனிலே சொல்கிறான், வஇன் துதிஉஹு தஹ்தது என்று சொல்கிறான், நீங்கள் அவரை பின்பற்றினால் நீங்கள் நேர் வழி பெறுவீர்கள், அவரை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, எந்த ரசூலுக்கு ரப்புல் ஆலமீன் உத்தரவாதம் அளித்தானோ, நீர் நேர்வழியில் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் அந்த வழியைத்தான் பின்பற்ற வேண்டும். அதுதான் ரப்பிடமிருந்து அவர்களுக்கு அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் அதற்கு மாற்றமாக இயக்கங்கள் அதேபோன்று ஜமாத்துகள் என்ற ஒரு வகையான இந்த சுன்னாவை விட்டுவிட்டு பயணிப்போம் என்று சொன்னால் வழிகேட்டில் நாம் போய் சேருவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அதை தொடர்ந்து சொல்கிறான், தன்சீல் அல் அசீஸ் ரஹீம் என்று சொல்கிறான். அதாவது இந்த குர்ஆனை இறக்கி அருளியது யார்? இந்த குர்ஆனை இறக்கி அருளியவன் அசீஸ், அவன் கண்ணியமானவன், கண்ணியத்துக்குரியவன், கண்ணியம் அவனுக்குரியது, அவன் யாவற்றையும் மிகைத்தவன். அதேபோன்று அர் ரஹீம், அவன் அருளாளன் என்று சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த குர்ஆனை நீங்கள் நிராகரிப்பதால் அல்லது நான் அனுப்பிய தூதரை நீங்கள் மறுப்பதால் நிராகரிப்பதால் அவனுடைய கண்ணியத்தில் எதுவும் குறைய போவது கிடையாது. அதனால் தான் சொல்கிறான் அசீஸ் என்றுகிறான். அசீஸ் என்ற அந்த அவனுடைய உயரிய திருநாமம் ஏன் இங்கு பயன்படுத்தப்படுகிறது? நீங்கள் குர்ஆனை நிராகரித்தாலும், இறுதியாக அனுப்பப்பட்ட அந்த தூதரை நீங்கள் நிராகரித்தாலும், இறை தூதர்களை நிராகரித்தாலும் அவனுடைய கண்ணியத்தில் எதுவும் என்ன செய்யப்போவதில்லை, குறையப்போவதில்லை. அதேபோன்று அவன் யாவற்றையும் மிகைத்தவனாக அசீஸாக இருக்கிறான். அத்தோடு சேர்த்து அவன் ரஹீம், அவன் கருணையாளனாக இருக்கிறான், அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் என்பதையும் குறிப்பிடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த ஆரம்ப வசனங்கள் நமக்கு எதை மிக தெளிவாக சொல்கிறது என்று சொன்னால், மக்கா காபிர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த நுபுவத்தை ரிசாலத்தை பொய்ப்பித்த போது அதை ரப்புல் ஆலமீன் அதற்கு மறுப்பாக இந்த வசனங்களை இறக்கினான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இதை எதற்காக இறக்கினான் என்று சொன்னால், இதன் மூலம் அந்த கூட்டத்தினருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்க வேண்டும், அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும். அவர்கள் இதில் அலட்சியமாக இருக்கிறார்கள், இந்த விஷயத்தில் அலட்சிய போக்கை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த அலட்சிய போக்கிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மூதாதையர்களுக்கு வராத இந்த எச்சரிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் அந்த எச்சரிக்கையின் ஊடாக தங்களை அவர்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அதை தொடர்ந்து சொல்கிறான், லக்கத் ஹக்கல் கவுலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன் என்று சொல்கிறான். அதாவது அவனுடைய அந்த வார்த்தை உறுதியாகிவிட்டது, அதிகமானவர்களுடைய விஷயத்தில் அது உறுதியாகிவிட்டது, அவர்கள் நம்பிக்கையாளர்களாக மூமின்களாக மாட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் எதை சொல்கிறான் என்று சொன்னால், அவனுடைய உம்முல் கிதாப் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் பதியப்பட்டதை அவன் சொல்கிறான், அவனுடைய அந்த ஏற்பாட்டை, அவனுடைய விதியை அவன் சொல்கிறான். அவனுடைய அவன் யாருடைய விஷயத்தில் இதை எழுதிவிட்டானோ நேர்வழி பெற மாட்டார்கள், மூமின்களாக மாட்டார்கள் என்று எழுதிவிட்டானோ அவர்கள் மூமின்களாக முடியாது, அவர்கள் நேர்வழி பெற முடியாது என்பதையும் இங்கே உறுதியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா வேதங்களை இறக்கி அருளி நபிமார்களை அனுப்பி நேரான வழியை மக்களுக்கு போதித்தான், மக்களுக்கு அந்த நேர்வழியை சொன்னான், அதையும் தாண்டி ரப்புடைய அந்த கதிர் என்பது இருக்கிறது என்பதையும் சொல்கிறான்.
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதன் ஊடாக சொல்ல வருகிறான், நபியே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லையா? அவர்கள் உமக்கு செவிசாய்க்கவில்லையா? அவர்கள் உம்மை பரிகசிக்கின்றார்களா? உம்மை ஏளனப்படுத்துகிறார்களா? அதெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவர்களுடைய விஷயத்தில் உறுதியாகிவிட்டது என்பதைத்தான் அது குறிப்பிடுகிறது என்று சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய கழுத்துகளில் விலங்குகள் மாட்டப்பட்டுள்ளன. அது அவருடைய கீழ்த்தாடை வரை அது தொங்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவருடைய கழுத்துகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவைகள் தாழ்த்த முடியாதவாறு அவைகள் நிமிர்த்தப்பட்டிருக்கின்றன என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவர்களுடைய அந்த வழிகேடு, அந்த வலாலத் எப்படிப்பட்டது என்பதை ரப்புல் ஆலமீன் இதனூடாக விளக்குகிறான். அதைத் தொடர்ந்து பாருங்கள், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வமின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் நாம் ஒரு தடுப்பை ஆக்கினோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த தடுப்பு என்ன செய்து விட்டது என்று சொன்னால், அவர்கள் அவர்களுக்கு சத்தியத்தை, நேர்வழியை பார்க்க முடியாதவாறு அது அவர்களை பார்வைகளை தடுத்துவிட்டது, மூடிவிட்டது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை சிலர்கள் சொல்வார்கள் எந்த இடத்தில் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்ட போது அவர்கள் வீட்டுக்கு அவர்களுடைய வீட்டுக்கு வெளியே இறை நிராகரிப்பாளர்கள், எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிடி மண்ணை எடுத்து அங்கு தூவினார்கள். அதனால் அவர்களுடைய பார்வைகள் அப்படியே மறைக்கப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். ஆனால் அது ஆதாரப்பூர்வமானது அல்ல, அது ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு விளக்கமாக ஒரு தஃப்ஸீராக அது இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இதற்கு சொல்லப்படுகின்ற விளக்கம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு நேர்வழி, அந்த ஹுதா ஹிதாயத் என்பது இவர்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. இவர்கள் வலாலத் வழிகேட்டில் தான் இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இதனுடைய விளக்கத்தை சொல்லும் போது, அவர்களுக்கு அவர்களுடைய தீய செயல்கள் அலங்கரித்து காட்டப்பட்டு விட்டன. சு அமாலிஹிம், அவர்களுடைய தீய செயல்கள், அவர்களுடைய பாவ செயல்கள் அவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு விட்டன. அதனால் அவர்கள் அந்த பாவங்களை எப்படி காணுகிறார்கள் என்று சொன்னால், அவைகள் தான் நன்மைகள், அவைகள் தான் நல்லவைகள் என்று அவர்கள் காண ஆரம்பித்தார்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்து அதிலே சொல்கிறான், அவர்களுடைய விஷயத்தில் நபியே அவர்களுக்கு நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் சமம்தான் என்று சொல்கிறான். அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். குர்ஆனை நீங்க பார்க்கலாம், மற்றொரு இடத்தில் ஃபலம்மா ஸாஹு அஸாகல்லாஹு குலூபஹும், அவர்களுடைய அவர்கள் வழிகேட்டில் அவர்கள் சென்றபோது அல்லாஹு தஆலா அந்த உள்ளங்களை அப்படியே வழிகேட்டிலே அந்த உள்ளங்களை தத்தளிக்க செய்து விட்டான், அந்த உள்ளங்களை அப்படியே வழிகேட்டிலே ஆழ்த்தி விட்டான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அவர்களுடைய செயல்கள் தான் அதற்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் பின்னால், அவர்களுக்கு பின்னால் எவ்வளவு பயணிக்க முடியுமோ அவர்களுக்கு பின்னால் சென்று இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். எங்கு செல்ல முடியுமோ அவர்களுடைய கால்களுக்கு, அவர்களுடைய கால்களுக்கு முன்னால் போய், அவர்களுக்கு முன்னால் போய் இதை சொல்ல வேண்டுமா, போய் சொன்னார்கள். அந்த கூட்டங்களை சந்திக்க வேண்டுமா, சந்தித்து சொன்னார்கள். எப்படியெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த எல்லா வகையிலும் முயற்சி செய்தார்கள், எல்லா வகையிலும் அந்த பணியை செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா சிலருடைய விஷயத்தில் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் சமம்தான், அவர்கள் மூமின்களாக மாட்டார்கள். நர்மையான சகோதரர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயத் எவ்வளவு பெருமதி மிக்கது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா ஒருவரை நேர்வழியிலே செலுத்தவில்லை என்றால், அல்லாஹ் ஒருவருக்கு பிரகாசத்தை கொடுக்கவில்லை என்றால், ஃபமாலஹு மின் நூர், அவருக்கு பிரகாசம் இல்லை, அவருக்கு நேர்வழி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமா துன்திரு மனி தபஅ ஸிக்ர வ கஷிய ரஹ்மான பில் கைப், அதாவது உமது எச்சரிக்கை யாருக்கு இது பலன் தரும் என்று சொன்னால், இது யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், எவர்கள் ரப்புடைய ஜிக்ரை பின்பற்றுவார்களோ, ரப்புடைய ஜிக்ரை குர்ஆனை அதேபோன்று சுன்னாவை இதை எவர்கள் பின்பற்றுவார்களோ, அதேபோன்று மறைவில் தனிமையில் இருக்கும் போது அந்த ரஹ்மானை பயப்படுவார்களோ, அவர்களுக்கு இது பயன் தரும், அவர்களுக்கு நீர் நன்மாராயன் சொல்வீராக. எப்படி? பி மஹ்ஃபிரத்தின், மன்னிப்பை கொண்டும், அஜ்ரின் கரீம், மகத்தான கூலியை கொண்டும் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்வீராக. அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, அதே போன்று மகத்தான கூலி அதுவும் அந்த ரப்பிடத்திலே தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? எவர்கள் இந்த திக்ரை பின்பற்றுவார்களோ, இந்த குர்ஆனை, அல்லாஹுடைய ரசூலை எவர்கள் பின்பற்றுவார்களோ, அதோடு மறைவில் தனிமையில் ரஹ்மானை அஞ்சி பயந்து வாழ்வார்களோ, அவர்களுக்கு இரண்டு விதமான நன்மாராயங்கள். ஒன்று என்ன? அவர்களுக்கு மகஃபிரத், மன்னிப்பு இருக்கிறது. அதே போன்று மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இன்று நாம் சில மனிதர்களையும் பார்க்கிறோம். எப்படி? அவர்கள் உதாரணமாக ஜும்மாவுடைய நாள் ஹுத்பா உரை நடைபெறும், அவர்கள் மஸ்ஜிதுக்குள் வருவார்கள், எப்படி நுழைந்தார்களோ அதே போன்றுதான் வெளியேறுவார்கள். அரை மணி நேர போதனை உபதேசம் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்காது. வந்து அந்த உரையிலே அரை மணி நேரம் ஏனையவர்களை போன்று உட்கார்ந்து செய்மடுத்திருப்பார்கள். அவர்கள் உள்ளே எப்படி வந்தார்களோ அதே போன்றுதான் வெளியில் செல்வார்கள். எந்த ஒரு மாற்றமும் அந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்காது. நவூதுபில்லா, இப்படியான உள்ளங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இன்னும் சில உள்ளங்கள், அவர்களுக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் போதும், ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் போதும், அந்த உள்ளங்கள் அப்படியே மாறிவிடும். அந்த உள்ளங்கள் பயத்தால் நடுங்கும், கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படும். ஏன்? அல்லாஹு தஆலா அந்த உள்ளங்களை அப்படி பிரகாசமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த உள்ளங்களை அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் இன்னும் சில உள்ளங்கள், அந்த உள்ளங்களுக்கு எந்த நட்போதனையும் எந்த பயனையும் தராது. அவர்கள் அந்த உள்ளங்கள் அந்த அளவு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இன்று பலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு நிகழ்வும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. சிலரை பார்க்கிறோம், பலருடைய ஜனாசாக்களில் ஊர்களில் கலந்து கொள்றாங்க. எந்த ஜனாசாயும் அவர் விடமாட்டார், எல்லா ஜனாசாக்களிலும் கலந்து கொள்வார். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவரிடம் தொழுகை இருக்காது. அவர் தொழக்கூடியவராக இல்லை, மார்க்க பற்றுடையவராக இல்லை. ஆனால் இந்த மாபெரும் நிகழ்வுகள் கூட, ஒருவனுடைய மௌத்து மரணம் கூட அவனுடைய வாழ்வில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இப்படியான உள்ளங்கள், இந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ்தான் பிரகாசத்தை கொடுக்க வேண்டும். ஏன்? அந்த உள்ளங்கள் எந்த ஒரு போதனையையும் ஏற்க தயாரில்லை. அந்த போதனைகள் மூலம் அவர்கள் பயன்பெற, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள தயாரில்லாத உள்ளங்கள் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களை, அதைத் தொடர்ந்து ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னா நஹ்னு நுஹயில் மௌதா வனக்துமு மா கத்தமு ஆசாரஹும் வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன் என்று சொல்கிறான். நிச்சயமாக மரணமடைந்தவர்களை நாம் தான் உயிர்ப்பிக்க செய்கிறோம், மரணித்தவர்களை நாம் தான் உயிர்ப்பிக்க செய்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று வனக்துமு மா கத்தமு ஆசாரஹும், அவர்கள் முற்படுத்தியவைகளையெல்லாம் நாம் பதிவு செய்கிறோம். அவர்கள் எவற்றையெல்லாம் முற்படுத்தினார்களோ, அதே போன்று அதில் அவர்கள் விட்டு சென்றவைகள், அவர்களுடைய அடிச்சுவடுகள், அவற்றையும் நாம் என்ன செய்கிறோம்? பதிவு செய்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இவைகள் வக்குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், ஒவ்வொன்றும் அந்த தெளிவான ஏட்டில் அவைகள் அனைத்தையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். எதுவும் அந்த ரப்பை விட்டு தவறாது, எதுவும் அவனை விட்டு தவறி போகாது. ஃபிரௌன் மூசா அலை இஸ்லாமிடம் கேட்கிறானே, உமது ரப் யார் என்று கேட்கின்ற போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனது ரப் இருக்கிறானே, அவனுக்கு எதுவும் தவறாது, எனது ரப்புக்கு எதுவும் தவறாது என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அஹ்ஸாஹுல்லாஹு வனசூ, அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறான். ஆனால் அவர்கள் மறந்து விட்டார்கள், அவர்கள் அதை மறந்து விட்டார்கள் என்று சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் அல்லாஹாக் ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், இங்கு அல்லாஹு தஆலா நாம் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்போம் என்பதற்கு அவர்கள் சொல்கின்ற போது, குஃபரில் உள்ளவர்களுக்கு ஈமானிய பிரகாசம் கொடுக்கப்படுவதும் அவர்களை உயிர்ப்பிப்பதுதான். குஃபரில் உள்ளவர்கள், நிராகரிப்பில் உள்ளவர்களுக்கு ஈமான் கிடைப்பதும் இஸ்லாம் கிடைப்பதும் அவர்கள் உயிர் பெறுவதுதான். அதேபோன்று வலாலத்திலும் வழிகேட்டிலும் உள்ளவர்களுக்கு நேர்வழி கிடைப்பதும் உயிர் பெறுதல் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், குஃபரிலே உள்ள ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால், அந்த நொடியிலே அவர் முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அது ஒரு புதிய ஒரு பிறப்பா இல்லையா? அது ஒரு புதிய ஒரு பிறப்பாக எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைத்து விடுகிறது அந்த நொடியிலே. எனவே இங்கு அவர்கள் சொல்கின்ற இந்த விளக்கமும் இதற்கு பொருத்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் முற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் பதிவு செய்கிறோம், அதே போன்று அவர்கள் பிற்படுத்தியவைகள், அவர்களுடைய அடிச்சுவடுகளையும் நாம் பதிவு செய்கிறோம். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற போது, இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், உண்மையிலே அல்லாஹு தஆலா அடியார்களுடைய விஷயத்திலே பாராமுகமாக அலட்சியமாக இருந்திருப்பான் என்று சொன்னால், அவன் மஸ்ஜிதுக்கு எடுத்து வைக்கிறான எட்டுகள், அந்த எட்டை அவன் எடுத்து வைக்கிறான், அதன் பிறகு காற்று வந்து என்ன செய்து விடுகிறது, அதை அப்படியே அழித்து விடுகிறது. காற்று வந்து அதை அழித்து விடுகிறது. ஆனால் ரப்பிடத்தில் அது அழியுமா? ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மையை பதிவு செய்வான், ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை பதியப்படும், அவைகள் அழிக்கவே முடியாது. சுபஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, இப்படி நமது நன்மைகள் பதியப்படுகிறது என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் எமது விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறானா, அவன் நம்மை கவனிக்காமல் இருக்கிறானா, எப்படியெல்லாம் நமக்கு நன்மைகளை வழங்குகிறான்? இதற்கு அறிஞர்கள் சொல்கின்ற மற்றொரு விளக்கம் என்னவென்று சொன்னால், உதாரணமாக ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சாலிகான குழந்தை, அவருடைய சாலிகான குழந்தை கேட்கக்கூடிய துவாக்கள், அதே போன்று அவர் செய்த சதகத்துன் ஜாரியா, அந்த நிலையான தர்மங்கள், அதே போன்று அவர் மார்க்கத்தை கற்று நல்ல மார்க்க விடயங்களை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், அதன் மூலம் மக்கள் பயன்பெற்றார்கள் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் அவருக்கு கபருக்கு நன்மைகளை அப்படியே தொடராக அந்த நன்மைகள் போய்கொண்டே இருக்கும். இது அவர் மரணித்து விட்டாலும் அங்கே ஆசார் என்பதற்கு இந்த விளக்கத்தை அறிஞர்கள் சொல்வார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதற்கு சொல்லப்படுகின்ற மற்றொரு விளக்கம் இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். 1551 செய்தியாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தி, அதாவது பனு சலிமா கோத்திரத்தினர் அவங்க என்ன செய்தாங்க, மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் சில காலியான இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்தை நோக்கி நாம் நகர்ந்து நமது வீடுகளை அங்கே அமைத்துக் கொள்வோம் என்று அவங்க விரும்புகிறாங்க. அப்படி விரும்பிய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி நீங்கள் உங்களுடைய வீடுகளை மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையிலே அமைத்துக் கொள்ள போகிறீர்கள் என்று நான் அறிந்தேனே என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா பனி ஸலமா தியாருக்கும் துக்தபு ஆசாரக்கும், அதாவது உங்களுடைய வீடுகள், அங்கிருந்து நீங்க மஸ்ஜிதுக்கு நடந்து வருகின்றீர்களா இல்லையா, அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு நன்மைகள் பதியப்படுகிறது. உங்களுடைய வீடுகள் தொலைவில் இருக்குது, அந்த தொலைவிலிருந்து நீங்க மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறீர்கள், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு நன்மைகள் பதியப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விளக்கங்கள் அனைத்தும் இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு பொருந்தும் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதிலே பேசப்படுகின்ற அந்த அஸ்ஹாபுல் கரியாவுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம், அந்த செய்தியை நாம் பார்ப்போம். அதாவது அல்லாஹு தஆலா வதரிப் லஹும் மசலா, அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது நிகழ்ந்த ஒரு உண்மையான ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹு தஆலா குர்ஆனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், நீர் அல்லாஹுடைய தூதர்கள் நின்றும் உள்ள ஒருவர் என்று ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு சொன்னான். ஏன் சொன்னான்? அவர்கள் ரிசாலத்தையும் நுபுவத்தையும் காவிர்கள் பொய்ப்பித்தார்கள், அதனால் நபியுடைய உள்ளத்தில் கவலை ஏற்பட்டது. அவர்கள் ரிசாலத்தை நுபுவத்தை பொய்ப்பித்த போது அல்லாஹுடைய ரசூலுடைய உள்ளம் கவலை கொண்டது. அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை இங்கு ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹுடைய ரசூலுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துவதற்கு, அந்த உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கு, அந்த உள்ளத்தில் உறுதியை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றை சொல்கிறான், இந்த உதாரணத்தை சொல்கிறான். அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அந்த ஊர்வாசிகளிடம் வந்த அந்த தூதர்களுடைய உதாரணம் அதை சொல்கிறான். அந்த தூதர்கள் வந்தார்கள், அந்த ஊர் மக்களிடம் அந்த தூதர்கள் வந்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இது அர்சல்னா இலைஹி முஸ்னைன், இரண்டு தூதர்கள் அனுப்பினோம், இரண்டு தூதர்களை அந்த சமுதாயத்துக்கு நாம் அனுப்பினோம், அந்த ஊருக்கு நாம் அனுப்பினோம். நபியே நீங்கள் இதை நினைவு கூர்ந்து பாருங்கள், ஃபகத்தபூஹுமா, அந்த இருவரையும் அந்த மக்கள் பொய்ப்பித்தார்கள். நீங்கள் ஒருவராகத்தான் இருக்கிறீர், நீங்கள் ஒருவராக இருந்தால் பொய்ப்பிக்கப்படுகிறீர், அங்கு நாம் இருவரை அனுப்பினோம், இரண்டு தூதர்களை அனுப்பினோம், அந்த இருவரையும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அதன் பிறகு என்ன செய்தோம் தெரியுமா, ஃபஅஸ்ஸதனா பிசாலிஸ், மூன்றாவது ஒருவரை கொண்டு அவர்களை பலப்படுத்தினோம், மூன்றாவதாக இன்னும் தூதரை அனுப்பினோம். அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, அவர்கள் அவரையும் பொய்ப்பித்தார்கள். அந்த மூவரும் என்ன சொன்னார்கள், நாம் அல்லாஹுவிடமிருந்து வந்த தூதர்கள், அல்லாஹுவிடமிருந்து உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள், நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள், ரஹ்மான் உங்களுக்கு எதையும் இறக்கி அருளவில்லை, உங்களை நாம் பொய்யர்களாகவே காணுகிறோம், உங்களை நாம் பொய்யர்களாக காணுகிறோம் என்று இறை தூதர்களை பொய்ப்பித்தார்கள், அந்த ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் சொன்னார்கள், எமது ரப் அறிந்தவனாக இருக்கிறான், நிச்சயமாக நாம் ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் அறிவான். அப்படி நாம் பொய் சொல்வதாக இருந்தால் அவன் எம்மை பிடித்திருப்பான். நாம் பொய்யாக நாம் அல்லாவின் புறத்திலிருந்து வந்த தூதர்கள் என்று நாம் பொய் சொல்வோமாக இருந்தால் அவனுடைய தண்டனை எமக்கு இறங்கி இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானா இல்லையா, வலவு தகவல அலைனா பஅபல் அகாவில், அதாவது நாம் இறக்கி அருளாத செய்திகளை இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி அவராக பொய்யாக இட்டு கட்டி இருப்பார் என்று சொன்னால் என்ன செய்திருப்போம், நாம் வழக்கரத்தால் பிடித்து அவரது நாடி நரம்பை தரித்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை அவரை அதை விட்டு காப்பதற்கு எவருக்கும் முடியாது. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆன் இதை சொல்கிறது. இந்த தூதர்கள் சொல்கிறார்கள், அதாவது நாம் அல்லாவின் புறத்திலிருந்து உண்மையிலேயே அனுப்பப்பட்ட தூதர்கள், அதை அவன் அறிவான். நாம் பொய்யர்களாக இருந்தால் அவனுடைய தண்டனை எமக்கு இறங்கி இருக்கும். அப்படி அந்த இறை தூதர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இன்னும் சொன்னார்கள், ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எமது கடமையும் எமது பொறுப்பும் தெளிவாக எத்தி வைப்பதுதான், தெளிவாக சத்தியத்தை எடுத்துரைப்பதுதான் எமக்குரிய பொறுப்பென்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்கள் சொன்னதெல்லாம் ஹாலூ இன்னா தத்தையர்னா பிக்கும், அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களை ஒரு துச்சகுணமாகத்தான் பார்க்கிறோம். சத்தியத்தை கொண்டு வந்தவர்கள், ரிசாலத்தை கொண்டு வந்தவர்கள், ஹிதாயத்தை கொண்டு வந்தவர்கள், பிரகாசத்தை கொண்டு வந்தவர்கள், அவர்களை பார்த்து அந்த சமூகம் என்ன சொன்னது தெரியுமா, உங்களிடம் துச்சகுணம் தான் இருக்கிறது, உங்களிடம் துச்சகுணம் தான் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இல்லம் தந்தகு, இதை நீங்கள் விட்டுவிடவில்லை என்றால், எம்மை நேர்வழியின் பால் அழைக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை பணியை நீங்கள் விடவில்லை என்றால், லெனர்ஜுமன்னுக்கும் நாம் உம்மை உங்களை கல்லெறிந்து கொள்வோம், வளையமசன்னுக்கும் மின்னா அதாவும் அலீம், எம்மிடமிருந்து நோவினை தருகின்ற வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று எச்சரித்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நபிமார்கள் ரிசாலத்தை சுமந்து வந்தவர்கள் இப்படியான நெருக்கடிகளை இப்படியான எதிர்ப்புகளை அவர்கள் சம்பாதித்தார்கள் என்று சொன்னால், உண்மையிலே இந்த சத்திய மார்க்கத்தை யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக எதிர்க்கப்படுவார்கள், நிச்சயமாக அந்த எதிர்ப்புகள் வந்தே தீரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் நபிமார்கள் மௌனமாக இருந்தார்களா, அவர்கள் அமைதியாக இருந்தார்களா, சத்தியத்தை சொல்லாமல் இருந்தார்களா, சத்தியத்தை மறைத்தார்களா, துணிவோடு சொன்னார்கள். எனவே அந்த வழிமுறையில் தான் நாம் பயணிக்க வேண்டும், சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும், துணிவாக சொல்ல வேண்டும். சமூகம் என்ன முத்திரை வேண்டுமானாலும் குத்தலாம், சமூகம் எப்படி வேண்டுமானாலும் நமக்கு பெயர் சூட்டலாம், குடும்பம் உறவினர்கள் எப்படியும் நம்மை பார்க்கலாம். நாம் இங்கு சத்திய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக எடுத்துச் சொல்ல வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலே அந்த இறை தூதர்கள் சொன்னார்கள், துச்சகுணம் என்பது உங்களிடம்தான் இருக்கிறது, நேர்வழியை ஏற்க மறுக்கிறீர்கள், சத்தியத்தை ஏற்க மறுக்கிறீர்கள், வழிகேட்டில் இருக்கிறீர்கள், துச்சகுணம் என்பது உங்களிடம்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது உங்களுக்கு நட்போதனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆனால் பல் அந்தும் கௌமும் முஸ்ரிஃபூன், நீங்கள் என்ன செய்வீங்க, வரம்பு மீறுகின்ற ஒரு கூட்டமாகத்தான் இருக்கிறீர்கள், வரம்பு மீறி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் என் அருமையான சகோதரர்களே, அந்த ஊருடைய கோடியிலிருந்து ஒரு மனிதர் வேகமாக விரைந்து வந்தார். அல்லாஹு தஆலா ரஜுலுன் என்று சொல்கிறான். குர்ஆனை நீங்க பார்க்கலாம், ரிஜால் என்ற வார்த்தை பிரயோகம் மூன்று இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது குர்ஆனில். அந்த மூன்று இடங்களிலும் அல்லாஹு தஆலா ரிஜால் என்ற வார்த்தை பிரயோகத்தை யாருக்கு பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், ஆளுமை மிக்கவர்கள், செயல் வீரர்கள், அவர்களுக்கு தான் பயன்படுத்துகிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் என்று சொல்கிறான். ரிஜாலுன் சதகூ மா அஹதுல்லாஹ் அலைஹி என்று சொல்கிறான். அதே போன்று ரிஜாலுன் என்று சொல்லி உனாசுன் சொல்கிறான். இப்படி மூன்று இடங்களிலும், அதாவது அவர்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அல்லாஹுவை தொழுவதை விட்டும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை திசை திருப்பவில்லை. அவர்கள் ஆளுமை மிக்கவர்கள், அவர்கள் செயல் வீரர்கள், அல்லாஹோடு போட்ட ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தியவர்கள், அவர்கள் செயல் வீரர்கள் என்று சொல்கிறான். பரிசுத்தத்தை சுத்தத்தை விரும்பியவர்களை ரிஜால் என்று சொல்கிறான். இங்கு அல்லாஹு தஆலா உரிமையிலே ரஜுலுன் என்று சொல்கிறான். இந்த ரஜுல் என்ற வார்த்தை பிரயோகம் அவருடைய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் குறிப்பதாக இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், அந்த ஊருடைய கோடியிலிருந்து அவர் விரைந்து வருகிறார். எஸ் ஆ, ஏன் விரைந்து வருகிறார்? மக்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், மக்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் கிடைக்க வேண்டும், இந்த சத்தியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக விரைந்து வந்தார். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா அந்த பண்பை சொல்கிறான், எஸ் ஆ என்று சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? மக்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்கும் சத்தியம் கிடைப்பதற்கும் அவ்வளவு ஆர்வம் அவர்களுக்கு அவருக்குள் காணப்பட்டது. விரைந்து வந்து என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், அந்த தனது சமுதாயத்தை கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், இந்த தூதர்களை பின்பற்றுங்கள், இந்த தூதர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரம் வஹும் முஹ்ததூன், உங்களிடம் எந்த கூலியும் அவர்கள் கேட்கவில்லை, இந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றுவதற்காக, இந்த நேர்வழியை உங்களுக்கு அவர்கள் சொல்வதற்காக, இந்த மார்க்கத்தை உங்களிடம் கொண்டு வந்து தந்ததற்காக அவர்கள் உங்களிடம் ஒரு ரூபாயை கூட எதிர்பார்க்கவில்லை, ஒரு பைசாவை கூட எதிர்பார்க்கவில்லை, எந்த கூலியும் அவர்கள் உங்களிடம் கேட்கவில்லை, அவர்கள் நேர்வழியிலே இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அளவுகோலை சொல்கிறார்கள். இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மதத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அனைவரும் பணத்துக்காக பொருளுக்காக அடிமைப்பட்டிருப்பதை தான் பார்க்கிறோம். ஆனால் இறை தூதர்களுடைய தனித்தன்மைகள் என்ன? அவர்கள் எந்த ஒரு கூலியையும் அவர்கள் கேட்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சோதனைகளைத்தான் தாங்கிக் கொண்டார்கள், அவர்கள் கஷ்டங்களைத்தான் தாங்கிக் கொண்டார்கள், அவர்கள் நேர்வழியிலே உள்ளவர்கள். அந்த நேரத்திலே அந்த சமூகம் அவருக்கு எதிராக பேசுகிறது. அவர் மறுபடியும் கேட்கிறார், வமாலியலா அபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜவுன், அதாவது என்னை படைத்தவனை நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும், அவனை வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன நேர்ந்தது, அவன் தான் என்னை படைத்தவன், அவன் பால் தான் நீங்கள் அனைவரும் மீட்டப்படுவீர்கள், உங்களுடைய திரும்பும் இடம் அவன் பால் தான் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அவர் பிரச்சாரம் செய்கிறார். மூன்று இறை தூதர்கள் இருக்கிறார்கள். இறை தூதர்கள் இருக்கும் போது அந்த இறை தூதர்களுக்காக சத்தியத்துக்காக அவர் குரல் கொடுக்கிறார். நறுமையான சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு பண்பு! நாம் எப்போதும் சத்தியத்துக்கு துணையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உண்மையிலே எடுத்துரைப்பவர்களுக்கு தோள் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி அவர் நிற்கிறார். அவர் சொல்கிறார், மறுபடியும் அந்த மக்களை பார்த்து என்ன கேட்கிறார் என்று சொன்னால், அதாவது நான் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொருவனை கடவுளாக எடுத்துக் கொள்வேனா, அந்த ரஹ்மானை விட்டுவிட்டு நான் வேறொருவரை கடவுளாக எடுத்துக் கொள்வதன் மூலமாக எனக்கு எந்த ஒரு ஷஃபாத்தும் பயன் தராது. யாருடைய ஷஃபாத்தும், அவன் எவனாக இருந்தாலும், அவர்களுடைய பரிந்துரை எதுவும் பயனளிக்காது அந்த ரப்பிடத்தில், அந்த ரஹ்மானிடத்தில். அதே போன்று யாரும் அவனிடமிருந்து, அவனுடைய தண்டனையிலிருந்து யாரும் என்னை பாதுகாக்கவும் முடியாது, என்னை காக்கவும் முடியாது என்று அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார். அப்படி நான் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரையும் வணங்கினால் நாம் தெளிவான வழிகேட்டிலே நான் இருக்கிறேன். இன்னி ஆமந்து பிரப்பிக்கும், உங்கள் ரப்பை நான் ஈமான் கொண்டேன், இதை கேளுங்கள், இதை செவியுறுங்கள் என்று அவர் சொல்கிறார். அதன் பிறகு அல்லாஹு தஆலா சொல்கின்ற செய்தி என்ன? கீல துகுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யஅலமூன். அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்? அவருக்கு சுவர்க்கத்தில் நுழையுமாறு சொல்லப்பட்டது. இங்கு எந்த வசனம் இங்கே இடையிலே சொல்லப்படவில்லை என்றால் அவர் கொல்லப்பட்டார். அந்த சமூகம் என்ன செய்துவிட்டது? அந்த சமுதாயம் அந்த மனிதரை கொன்றுவிட்டது. கொன்றார்கள். நபிமார்களுக்காக சத்தியத்துக்காக குரல் கொடுத்த மனிதர் கொல்லப்பட்டார். நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கிய சிறப்பை சொல்கிறான். இங்கு அல்லாஹ் யாரை பேசுகிறான்? அந்த மூன்று நபிமார்களை பற்றிய செய்தி இங்கு சொல்லவில்லை. இங்கு சொல்வது அந்த கொல்லப்பட்ட மனிதர், ஷஹீதான அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஷஹீத் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற மனிதர், அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த கண்ணியம் என்ன? சுவர்க்கத்தில் நுழையுமாறு அவருக்கு சொல்லப்பட்டது. அந்த நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அதாவது எனது சமூகம் இந்த பாக்கியத்தை அறிய வேண்டாமா, எனது சமுதாயத்துக்கு இது தெரிய வேண்டாமா என்று கைசேதப்படுகிறார். அவரை கொன்ற சமூகம், அந்த சமூகத்துக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். அல்லாஹ் என்னை இவ்வளவு கண்ணியப்படுத்தினானே, எனக்கு சுவர்க்கத்தை தந்தானே, இந்த கண்ணியத்தை அவர்கள் அறிந்து அவர்கள் இந்த நேர்வழியை பெற வேண்டும் என்று விரும்பினார். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது உயிரோடு இருக்கும் போதும் தாவா செய்தார், மரணித்த பிறகும் தாவா செய்தார், கொல்லப்பட்ட பிறகும் அவர் தாவா செய்தார். என்ன தாவா? இது எனது சமுதாயத்துக்கு இந்த செய்தி எட்ட வேண்டுமே, எனக்கு சுவர்க்கம் கிடைத்து விட்டதே, இந்த மகத்தான பாக்கியம் கிடைத்து விட்டதே. விமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னை அவன் மன்னித்து சங்கையானவர்கள் என்றும் உள்ள ஒருவனாக ஆக்கினானே, இதை எனது சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவர் கைசேதப்பட்டார், கவலைப்பட்டார். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். சுபஹானல்லாஹ், அவரை கொன்ற சமூகம், அவரை அழித்த சமூகம், அந்த சமூகத்துக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், இந்த நேரான பாதை கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். கொஞ்சம் நினைத்து பாருங்க, இந்த கவலை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்தானா இல்லையா? இந்த சுபஹானல்லாஹ், இந்த வரலாறு எப்போது நடந்தது என்று நமக்கு தெரியாது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நடந்தது என்பது உறுதியானது. இங்கு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான சில செய்திகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த ஊருடைய பெயரை சொல்லவில்லை, அதாவது அந்த ஊருடைய பெயரை ரப்புல் ஆலமீன் சொல்லவில்லை. அந்தாக்கியா என்று சொல்வார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே போன்று அந்த மனிதர் யார் என்றும் சொல்லவில்லை, அந்த மனிதனுடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. ஏன்? அதிலுள்ள படிப்பினை இருக்குது, படிப்பினை எதில் இருக்கிறதோ அதைத்தான் சொல்கிறான். ஊருடைய பெயரை சொல்வதில் படிப்பினை இருக்குது, அல்லது அந்த மனிதனுடைய பெயரை சொல்வதில் படிப்பினை இருக்குது, அதிலுள்ள படிப்பினை, படிப்பினைக்குரிய நிகழ்வை ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அவருடைய கவலை என்ன? அவருடைய கவலை இந்த செய்தி சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், அவருடைய சமூகத்துக்கு அந்த செய்தி போய் சேராவிட்டாலும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய சமுதாயம் 1400 வருடங்களாக இந்த செய்தியை ஓதிக்கொண்டிருக்கிறது. கியாமத்து நாள் வரை இதை ஓதிக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு உண்மையான தாயுடைய கவலை இருக்கிறதே, அந்த கவலை உண்மையான கவலையாக இஹ்லாஸானதாக இருந்தால் அல்லாஹ் அதை கொண்டு போய் சேர்ப்பான். சுபஹானல்லாஹ், அதை ரப்புல் ஆலமீன் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரம். அதாவது நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒரு பங்களிப்பை செய்கிறோமா, ஒரு பணியை செய்கிறோமா, நமக்கு ஒரு கவலை இருக்கும். என்னது? இந்த செய்தி எவ்வளவு பேருக்கு தான் போய் சேரப்போகுது, இது எவ்வளவு பேருக்கு தான் இந்த செய்தி போய் சேரும் என்ற கவலை இருக்கும். ஆனால் இஹ்லாஸாக உள தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக நாம் அதை செய்யும் போது சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா கொண்டு போய் சேர்ப்பான். நறுமையான சகோதரர்களை, உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு சிறிய புத்தகம் இந்த அன்புள்ள அம்மா. இந்த அன்புள்ள அம்மா என்ற புத்தகத்தை நீங்க எடுத்து பாருங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் தனது தாய்க்கு எழுதி ஒரு கடிதம். என்ன செய்யறாரு? தனக்கு கிடைத்த இந்த இஸ்லாம், தனக்கு கிடைத்த இந்த நேர்வழி எனது தாய்க்கும் கிடைக்க வேண்டும், எனது தாய் நரகிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், எனது தாய் நரகத்தின் விறகு கட்டையாக மாற்றப்படக்கூடாது என்று அந்த கவலையுடைய வெளிப்பாடு என்ன செய்கிறார்? தனக்கு தனது தாய்க்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார், தாய்க்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக. என் அருமை சகோதரர்களே, அவர் கற்பனையில் கூட எண்ணி இருக்க மாட்டார், இது பல லட்சம் புத்தகங்களாக பல மொழிகளில் இது பிரிண்ட் பண்ணப்பட்டு வெளியிடப்படும் என்று அவர் கற்பனையில கூட நினைத்திருப்பாரா? சுபஹானல்லாஹ், அந்த புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்று பலருடைய ஹிதாயத்துக்கு அது காரணமாகியது, பலருடைய நேர்வழிக்கு அது காரணமாக அமைந்தது. பல லட்சங்கள் கோடிகளை தாண்டி இருக்கும் பல மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. இது உங்களுக்கு எதை சொல்ல வருகிறது? இஹ்லாஸாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த முயற்சிகள் இருக்கிறதே, அல்லாஹ் அதை கபூல் செய்தால் அதற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கும், அல்லாஹு தஆலா அதை கொண்டு போய் சேர்ப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுக்குமாறு குர்ஆனிலே அல்லாஹ் பணிக்கிறான், வஅஸ்ஸின் பின்னாஸி ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுக்குரிய அழைப்பை மக்களுக்கு விடுப்பீராக, அந்த அறிவிப்பை மக்களுக்கு செய்வீராக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அழைப்பை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அங்கு எந்த மீடியாவும் இருக்கவில்லை, அங்கு எந்த மீடியாவும் கிடையாது, தொலை தொடர்பு சாதனங்கள் எதுவும் கிடையாது, அங்க நவீன எதுவுமே கிடையாது. அவர்கள் தனது குரலால் முடிந்தவரை அந்த சப்தம் போய் சேரும், அந்த அழைப்பை அல்லாஹ்வுடைய கட்டளை. அவர்கள் ரப்பிடத்திலே மறுபடியும் கேள்வி கேட்கவில்லை, இந்த அழைப்பு எவ்வளவு பேருக்கு தான் கேட்கும், இந்த அழைப்பு எவ்வளவு பேருக்கு தான் போய் சேரும், இந்த அழைப்பில் ஏதாவது பயன் இருக்குமா அப்படி கேட்டார்களா? ரப்புடைய கட்டளை, அழைப்பை விடுத்தார்கள். அழைப்பை விடுக்குமாறு சொன்னான். சுபஹானல்லாஹ், மக்கள் உம்மிடம் வருவார்கள், நடந்தவர்களாக அவர்கள் ஒட்டகங்களில் பல பகுதிகளிலிருந்து வருவார்கள். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த அழைப்பை ரப்புல் ஆலமீன் எப்படி கொண்டு போய் சேர்த்தான்? குர்ஆன் சொல்கிறது, கியாமத்து நாள் வரை அந்த அழைப்பை ஏற்று மக்கள் லப்பைக் என்று சொன்னவர்களாக ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போய் கொண்டே இருப்பார்கள் லட்சங்கள் கோடிகள். எனவே என் அருமை சகோதரர்களே, நாம் ஒன்றை ஆழமாக உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய தீனுக்காக இஹ்லாஸாக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அது சிறியதாக இருக்கலாம், சிறிய ஒரு முயற்சியாக இருக்கலாம். அல்லாஹ் அதை கபூல் செய்தால் அதற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். அது பலருக்கும், பல கோடி மக்களுக்கு அது போய் சேர்வதற்குரிய ஏற்பாட்டை அவன் செய்வான். நாம் கவலையோடும் இஹ்லாஸோடும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் என்ன பங்களிப்பை செய்தோம், என்ன செய்திருக்கிறோம்? இந்த வரலாற்றை குர்ஆன் பேசுகிறது என்றால், சூரத்து யாசீனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அத்தியாயத்தின் மூலமாக உண்மையிலேயே இதை ஓதுகின்ற இந்த சமூகம் காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் இதை ஓதுகிறார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் ஓதுகிறார்கள். ஆனால் இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய உண்மையான படிப்பினைகளை இந்த சமூகம் பெற்றதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான், ஹையா என்று சொல்கிறான், உயிரோடு உள்ளவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இது என்று சொல்கிறான். உயிரோடு உள்ள உள்ளங்கள், உயிர் பெற்ற உள்ளங்கள் தான் இதன் மூலம் உயிர் பெறுகின்றது, மரணித்த உள்ளங்களையும் இது உயிர் பெற செய்கிறது. என் அருமையான சகோதரர்களே, வேதனை கவலை என்னவென்றால், இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகள், அதாவது குர்ஆன்ல 114 அத்தியாயங்கள் இருக்கிறது, இந்த அத்தியாயத்தோடு தான் அதிகமான தொடர்பு இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளை நீங்க எடுத்தீங்கன்னா திங்கள் வியாழன் எல்லாம் ஓதுவார்கள், அதாவது அதிகமாக ஓதப்படுகின்ற ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அந்த செய்திகள் எதுவும் ஆதாரப்பூர்வமானதாக இல்லை என்று சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த அத்தியாயம் மாத்திரம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை இந்த சமூகம் சரியாக விளங்கி இருக்கும் என்றால், இந்த ஒரே ஒரு அத்தியாயம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை குர்ஆனின் மூலம் பெற்று சிறந்து விளங்கி இருப்பார்கள். அவ்வளவு செய்திகளை இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த கடை கோடியிலிருந்து ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார் என்று சொன்னால் எதற்காக வந்தார்? அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை, அந்த இறை தூதர்களுக்காக குரல் கொடுக்க முடியுமா, அவர்களுக்காக நான் பேசி அந்த நேர்வழியை அந்த மக்களுக்கு சொல்ல முடியுமா, அதற்கு எனது சக்தியை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு அவர் பயன்படுத்தினார். எனவே அருமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக மார்க்கத்துக்காக செய்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்ன? கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நாம் என்ன பங்களிப்பை அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்திருக்கிறோம்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். என் அருமை சகோதரர்களே, ஹுதுஹுத் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த பறவை என்ன செய்தது? ஒரு சமூகத்தையே நரகத்திலிருந்து சிறுக்கிலிருந்து மீட்டெடுத்தது என்பதை பார்க்கிறோம். சூரியனை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தையே மீட்டெடுத்து நேர்வழியின் பால் கொண்டு வந்தது, அந்த நேர்வழிக்கு அது காரணமாக அமைந்தது என்பதை பார்க்கிறோம். இப்படியான பங்களிப்புகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பறவைகள் செய்திருக்கின்ற போது நாம் இந்த மார்க்கத்துக்கு செய்த பங்களிப்புகள், இந்த வரலாறு நமக்கு சொல்கின்ற முக்கியமான ஒரு படிப்பினை இது. எனவே அருமையான சகோதரர்களே, ஒரே ஒரு வரலாற்று செய்தியை மாத்திரம், ஒரே ஒரு நிகழ்வை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த அடுத்த பகுதி இன்ஷாஅல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைத்தால் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அதாவது குவைத்துடைய ஒரு அழைப்பாளர், குவைத்துடைய ஒரு அழைப்பாளர் ஷேக் துக்தூர் நபீல் அவதி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறார். அவர் அமெரிக்காவுக்கு தாவாவுக்காக மார்க்க பிரச்சாரத்துக்காக சென்ற ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு மத்தியில் அவர் என்ன செய்கிறார், உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது சபையிலிருந்து ஒருவர் எழுந்து சொல்கிறார், இதோ எனக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவர் இருக்கிறார், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார். அந்த நேரத்திலே அவரை மேடைக்கு அழைத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவரை மேடைக்கு அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பின்னணியாக காரணியாக எது இருந்தது என்று அவரிடம் கேட்கும் போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக, ஒரு தொழில் அதிபராக, பல கம்பெனிகளுக்கு உரிமையாளராக நான் இருக்கிறேன், எனக்கு கீழ் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறார்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் எனக்கு கீழ் வேலை செய்கிறார்கள், பணிபுரிகிறார்கள். நான் கம்பெனிக்கு செல்கின்ற போது அங்கு நான் ஒரு மனிதரை, சாதாரண ஒரு பணியில் இருக்கக்கூடியவர், சாதாரண ஒரு சம்பளத்தை எனக்கு கீழ் பெறக்கூடிய ஒருவரை நான் பார்ப்பேன். எப்போதும் அவருடைய முகம் மலர்ந்ததாக இருக்கும், புன்முறுவல் பூர்த்தவராக இருப்பார். இது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதாவது நான் இவ்வளவு பெரும் கம்பெனிகளுக்கு உரிமையாளராக இருந்தும் எனக்கு இப்படி இருக்க முடியவில்லையே, இவர் எப்போதும் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி, மலர்ந்த முகத்தோடு காணப்படுகிறாரே என்று சொல்லி எனக்கு இது வியப்பை ஏற்படுத்தியது, என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இப்படி பல நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் அப்படித்தான் அவர் இருப்பார். ஒரு முறை இவரிடம் இதை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவரை நான் அணுகி அவரிடம் கேட்கிறேன், ஒரு சாதாரண தொழிலாளி, சாதாரண ஒரு சம்பளத்தை பெறக்கூடிய நீ எப்படி இப்படி மலர்ந்த முகத்தோடு இருக்கின்றாய், எப்படி இது உனக்கு முடியும் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனது தூதர் சொல்லியிருக்கிறார், எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதாவது மூமினுடைய வாழ்வில் அவனை சந்திக்கின்ற எதுவாக இருந்தாலும் அது அவனுக்கு நன்மைதான். அது ஒரு சோதனையாக இருக்கிறதா, பொறுமையோடு அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்கிறானா, அது அவனுக்கு நன்மைதான். அதே போன்று நன்மையான ஒரு மகிழ்ச்சியான விடயம் நடக்கிறதா, அப்போது அல்லாஹுவை புகழ்கிறானா, அதுவும் அவனுக்கு நன்மைதான். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மலர்ந்த முகத்தோடு இருப்பது இருக்கிறதே அதை தர்மம் என்று சொன்னார்கள். அந்த நன்மையான காரியத்தை அற்பமாக நினைத்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்திகள் தான் என்னை இப்படி ஆக்கியது என்று அவர் குறிப்பிட்டார். இது என்னை என்ன செய்வது என்று சொன்னால், இந்த சாதாரண மனிதருடைய வாழ்விலே தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த மனிதர் யார் என்று நான் அவரை படிக்க ஆரம்பித்தேன். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மனித புனிதரை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுதான் என்னை இஸ்லாத்தில் நுழைவித்தது. என் அருமையான சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள், அவர் பல கோடிகள், அதே போன்று பல கம்பெனிகளுக்கு உரிமையாளர். அவர் செய்யக்கூடிய சதக்காக்கள் தர்மங்களில் எல்லாம் நிச்சயமாக இந்த ஏழை ஒரு பணியாளனுக்கும் அதில் பங்கு இருக்கிறதா இல்லையா, ஒரு பங்கு வந்து சேருமா இல்லையா? அவர் செய்கின்ற தர்மங்கள், அவர் கொடுக்கக்கூடிய கொடைகள், ஏன் அவருடைய நேர்வழிக்கு காரணமாக இருந்தவர் ஒரு சாதாரண தொழிலாளி. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் எப்போதும் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பலனை எதிர்பார்த்து நாம் என்ன செய்து விடுகிறோம்? முயற்சிகளை கைவிடுகிறோம். நாம் செய்ய வேண்டியது முயற்சிகளை அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செய்வது. அல்லாஹு தஆலா நமது ஒரு செயலின் காரணத்தால் ஒருவனுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான் என்றால் அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது. செவ்வகை ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாம் செய்கின்ற பங்களிப்பு இருக்கிறதே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்து அந்த மூன்று இறை தூதர்களை பற்றி பேசவில்லை, அவர்களுக்காக குரல் கொடுத்த அந்த மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்றால், அல்லாஹ் அவருடைய செயலை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ் அவருடைய செயலை அங்கீகரித்தான். இந்த அங்கீகாரம் தான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் தேவை. அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய ஒரு செயலை அங்கீகரித்து விட்டால் அதைவிட ஒரு சிறப்பு இருக்க முடியாது. அந்த அங்கீகாரத்துக்காகத்தான் நானும் நீங்களும் செயல்பட வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, நமது முயற்சிகளை நாம் இஹ்லாஸாக மாற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக அவைகள் அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிவதற்கு முன்னால் இந்த தீனுக்காக ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்துவிட்டு மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஏதாவது ஒரு தடத்தை பதித்துவிட்டு ஒரு பங்களிப்பை நான் செய்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியம், அந்த இலட்சியம் நமக்குள் இருக்க வேண்டும். சாதி பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, அவர்கள் இஸ்லாத்திலே வாழ்ந்தது வெறும் 6 வருடங்கள். வெறும் 6 வருடங்கள் தான் அவர் இஸ்லாத்தில் வாழ்ந்தார், சாதி பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் அந்த 6 வருடத்துக்குள் அவர்கள் இஸ்லாத்துக்காக செய்த சாதனைகள், சுபஹானல்லாஹ், அந்த சாதனைகள் அவர்களை எந்த அளவு கொண்டு போய் உயர்த்தியது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸல் அர்ஷு லிமௌதி சாதி பின் முஆத், சாதி பின் முஆதுடைய மௌத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் அருமை சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இந்த சிறப்பை வேற எந்த ஒரு நபித்தோழரும் பெறவில்லை. 6 வருடங்கள் இந்த தீனிலே இருந்து இந்த தீனுக்காக செய்த பங்களிப்புகள், இவ்வளவு பெரிய அந்தஸ்தை ரப்பிடத்தில் அவருக்கு பெற்றுக் கொடுத்தது என்று சொன்னால், ஏன் எனக்கும் உங்களுக்கும் பெற்றுக் கொடுக்காது? நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். இஹ்லாஸாக உள தூய்மையோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாம் செய்யக்கூடிய பங்களிப்புகள் அமையமாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அவற்றை அங்கீகரிப்பான், அவற்றை ஏற்றுக்கொள்வான். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் எப்போதும் என்ன வேண்டியது என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தீன் இந்த பூமியில் வெற்றி பெற்றே தீரும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த பூமியில் மிகைத்தே தீரும், அதை எவனாலும் தடுக்க முடியாது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் இதற்கு என்ன பங்களிப்பு செய்வது? ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும். இந்த தீன் மேலோங்கும், அது அல்லாஹ் விதித்தது, அதை எவனாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் அவனுடைய பிரகாசத்தை, ஜோதியை அவன் அதை பரிபூர்ணப்படுத்தியே தீர்வான், எவனாலும் அதை தடுக்க முடியாது. இந்த தீனுக்கு நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கைக்குள் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும், அந்த முயற்சி இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ஒரு உறுதியை நாம் எடுத்துக் கொள்வோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.